சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 53 அத்தியாயம், ராணியின் ரகசியம். இரும்பினர் தலையார் 100 வீரர்களோடு பொதிமூட்டைகளுக்கு இடையில் எதற்காக பதுங்கியிருந்தார், யாரை எதிர்பார்த்து பதுங்கியிருந்தார் என்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்காததால் நேர்முகமாகவே கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்து ராணியின் மீது கண்களை திருப்பினார். யாரையும் மயக்கும் கடலின் நீளத்தை விட அழகான யவனராணியின் நீலமணி விழிகள் அப்பொழுது மயக்கமுற்றவை போல காணப்பட்டன. முழுவதும் நன்றாக துடைக்கப்படாததால் அந்த சமயத்திலும் அவள் வதனம், கை கால்கள், கழுத்து பிரதேசம் இவற்றில் பறவை கிடந்த செம்பருத்தி சாறு கூட அந்த அறையின் வெளிச்சத்தில் அவள் மேனிக்கு ஒரு தகதகப்பை கொடுத்தது. துடைக்கப்பட்ட இடங்களில் அல்லி மலரின் இதழ்களைப் போல வெளுத்து கிடந்த அவள் வழுவழுத்த தேகம், செம்பருத்தி சாறுபட்ட இடங்களில் சற்றே பழுப்பு நிறம் பெற்றிருந்ததால் செண்பகமும் அல்லி இதழ்களும் சேர்ந்த புஷ்ப கலவை போல காட்சியளித்த ராணியின் அழகு எல்லை கடந்து இருந்தது. நினைவு கனவுலகத்தை வட்டமிட்டதால் சற்றே சாய்ந்த தலையிலிருந்து அவிழ்ந்து தொங்கிய அவளுடைய பொன்னிற மயிர்கள் அவளது அள்ளி வதனத்தை சூழ்ந்திருந்ததால் அவள் அழகிய முகம் தங்க இழைகளால் சுருட்டப்பட்ட பெரும் வைரக்கல்லை போல ஒளிவிட்டது. பரதவர் உடையிலும் அவள் தெய்வ களை பெற்று ராணி போலவே திகழ்ந்ததை அரை மூளையிலிருந்து கண்ட கரிகாலன் கூட சற்று உறுதி குலையத்தான் செய்தான். அப்படி உறுதி குலைந்தாலும் எதற்கும் சரணமடையாத அவன் கண்களும் சற்று சரணப்பட்டதையும் ஆடாத அவன் கரங்களும் ஆடியதையும் கண்ட இரும்பிடர் தலையார் கடிய பார்வை ஒன்றை அவன் மீது வீசினார். அது மட்டுமல்ல, புவியால வேண்டியவரின் புலன்கள் கட்டுக்கடங்க வேண்டும் கரிகாலா. எதற்கும் அசையாத இதயம் உள்ளவன் தான் யாருக்கும் அசையாத பேரரசை நிறுவ முடியும். நிலையற்ற மதியுள்ளவன் நிறுவும் பேரரசு கூட நிலையாமலே போய்விடுவதற்கு மனித சரித்திரத்தில் சான்றுகள் எண்ணற்ற கிடக்கின்றன என்று சற்று கோபத்தோடும் மற்ற இருவர் இருக்கின்றார்களே என்பதை பற்றி லட்சியம் செய்யாமலும் பேசினார் இருமிடர் தலையார். மன்னர் மீது கடும் சொற்களை தொடுக்கும் இருமிடர் தலையாரின் தைரியத்தை கண்டு வியந்த அடிகள், இயற்கை என்பது ஒன்று உண்டு என்பது இருமிடர் தலையார் அறியாதது அல்ல என்று கரிகாலனை சிறிது தாங்கியும் பேசினார். இதை கேட்ட இருமிடர் தலையார் தன் கோப விழிகளை அடிகள் மீது திருப்பி, இயற்கையின் வழியில் ஓடுவது விவேகிக்க அழகல்ல என்பதை துறவரம் பூண்ட தாங்களாவது அறிந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்று கூறிய நன்றி, தவம் என்பது என்ன என்பது அடிகளுக்கு தெரியுமோ என்று வினவவும் செய்தார். இத்தனை விளக்கம் சொல்லும் தாங்களே அதற்கு விளக்கம் தரலாமே என்றார் அடிகள். ஒரு லட்சியத்தை மனத்தில் கொண்டு உறுதியோடு அதில் சிந்தையையும் நிலைக்கு விடுவது தவம். ஆம், அதற்கு இயற்கையின் சக்திகளை மீற வேண்டியது அவசியம். தவசி காற்றையும் கனலையும் கடுமையையும் லட்சியம் செய்வதில்லை. புலன்கள் இஷ்டப்பட்ட வழிகளில் ஓடவும் இடம் கொடுப்பதில்லை. லட்சியத்தை எய்துவதிலேயே திறத்தோடு நிற்கிறார். ஓ, இப்பொழுது அப்படி தவம் செய்ய அவசியம் இருக்கிறதா என்று அடிகள் கேட்டார். இருக்கிறது அடிகளே, இருக்கிறது. ஆதி கால துறவிகள் எதற்கு தவம் செய்தார்கள் தெரியுமா? மோட்சம் என்று ஒன்று இருப்பதாகவும் அதை அடைவதற்காகவும் தவம் செய்ததாக கேள்வி என்று கூறிய சமணரிகள், சனாதன மதத்தின் மோட்சமம் முதலியவற்றில் தமக்கு நம்பிக்கை இல்லாததை சூசகமாக எடுத்து காட்டினார். இருமிடர் தலையாருக்கு அப்பொழுது மதிவித்தியாசங்களை பற்றி எந்தவித கவலையும் இல்லாததால் சொன்னார், மோட்சத்துக்கு தவம் செய்தவர்கள் உண்டு, உலக சேமத்துக்கு தவம் செய்தவர்களும் உண்டு என்று. அதற்கு அடிகள், இப்பொழுது உலக சேமத்துக்கு தவம் செய்ய பணிக்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு இரும்பிடர் தலையார், அவ்வளவு பேராசை எனக்கு இல்லை அடிகளே. இப்பொழுது நான் விரும்புவதெல்லாம் சோழ நாட்டின் சேமம் மட்டும்தான். சோழ நாட்டு மக்கள் பெருமையோடு நல்வாழ்வு வாழத்தான் தவம் செய்ய வேண்டும். அதாவது உறுதியோடு மனத்தை அந்த லட்சியத்தில் நிறுத்த வேண்டும். ஏன், நமது புலன்கள் அனைத்துமே சோழ நாட்டு மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த நோக்கத்தை விட்டு இம்மியும் நகரக்கூடாது. இந்த உறுதியை தவத்தை கலைக்க பிசாசுகள் பல புறப்பட்டிருக்கின்றன என்று கூறி இரும்பிடர் தலையார் சற்று அப்பால் இருந்த மாடி வெளி தாழ்வாரத்தை நோக்கி சென்று திரும்பி வந்து மேலே ஏதோ கனவில் பேசுவது போல பேசினார். தவத்தை கெடுப்பது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொறாமை, அகங்காரம் முதலியன. இவை அனைத்தும் நமது லட்சியத்துக்கு குறுக்காக நிற்கின்றன. தற்சமயம் சோழ நாட்டு வளப்பழத்தை கண்டு எழுந்துள்ள பாண்டிய சேர மன்னர்கள் பொறாமை, இந்த நாட்டில் தனி அரசை நிறுவ விடலாம் என்ற யவனர்கள் அகங்காரம், இருங்கோவேளை போன்ற சோழர் குலத்தாயாதிகளின் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகிய இவை அனைத்தும் நாட்டு நலனை முன்னிட்டு பணியாற்றுபவர்களுக்கு பெரிய யமன்களாக வாய்ந்திருக்கின்றன. இத்தனை சக்திகளை எதிர்த்து சோழர் அரியணையில் உட்கார விரும்புபவன் உறுதியுடையவனாக இருக்க வேண்டும் அடிகளே. ஆயுள் முழுவதும் அறநெறி வழுவாமல் அரசாண்டு மனையாளை தவிர வேறு பெண்களை கண்ணாலும் பாராத இளம் சேட்சினியின் வேகமான ரதங்களை பாண்டிய சேர படைகள் வெற்றி கொள்ள முடியவில்லை. அரசாட்சியை அறாட்சியாக கொண்ட அந்த தமிழ் பெருமகனை வஞ்சகரிட்ட தீயை தவிர வேறெதுவும் அழிக்க முடியவில்லை. அவன் அழிந்தும் அவன் மகன் அழியாமல் தீயிலிருந்து தப்பியதும் நம் திறத்தால் அல்ல, என் தங்கை மணவாளன் செய்த அறத்தால் தான். வீரமும் அறமும் உறவாடும் நிலையும் ஒரு தவம்தான் அடிகளே. இந்த நாடு மீண்டும் செழிக்க, மக்கள் மீண்டும் பிழைக்க வீரர்களின் தன்னலமற்ற தியாகம் தேவை. அந்த பாதையை புறக்கணிப்பவன் என் மருமகனாக இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நாடு செழிக்க அதன் மன்னன் வளர வேண்டும். வளர்ச்சி என்பது வயதின் வளர்ச்சி அல்ல, சதையின் வளர்ச்சி அல்ல, உறுதியின் வளர்ச்சி, மனத்திடத்தின் வளர்ச்சி என்று ஏதேதோ பேசிக்கொண்டு போன இருமிடர் தலையாருக்கு எந்த பதிலும் சொல்லாமலே உட்கார்ந்திருந்து கரிகாலனையும் ராணியையும் மாறி மாறி பார்த்த அடிகள், எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்று அடிகள் இருமிடர் தலையாரின் கனவு பிரசாங்கத்துக்கு குறுக்கே பாய்ந்தார். அப்படி பாய்ந்த போது கோபம் சிறிதும் அடங்காமலே கேட்டார் பிடர் தலையார், என்ன சந்தேகம் என்று. தவத்தை பற்றி குறிப்பிட்டீர்களே என்று இழுத்தார் அடிகள். ஆம் குறிப்பிட்டேன், அதற்கென்ன? பிடர் தலையாரின் பதில் உஷ்ணமாகவே வந்தது. கோபம் தவத்திற்கு அவசியமோ என்று மெல்ல கேட்டார் அடிகள். அவசியம் என்று யார் சொன்னது? இதை சொன்ன போதும் பிடர் தலையாரின் குரலில் குரோதம் மண்டி கிடந்ததை கண்ட அடிகள் நகைத்தார். எதற்கு நகைக்கின்றீர்கள் என்று இருமிடர் தலையார் சீறினார். தங்கள் தவ உள்ளத்தில் சாந்தம் குரலில் தெரியவில்லையே என்று பணிவோடு தெரிவித்த அடிகள் அத்தோடு நிற்காமல், பிடர் தலையாரே, மருமகனை கடிந்து கொள்ள தங்களுக்கு உரிமை உண்டு. இருப்பினும் மன்னர் ஒன்றும் அத்தகைய பிரமாத குற்றத்தை செய்துவிடவில்லை. ராணியின் இணையற்ற எழிலில் பூவழகையை தவிர வேறு யாரையும் கனவில் கூட நினைக்காத இளம்சழியனே மயங்கினார். தங்கள் புராணங்களில் காணப்படும் தவசிகளும் அதற்கு புறம்பாக இருந்ததாக தெரியவில்லையே என்றும் குறிப்பிட்டார். இருமிட தொலையாரின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது. துறவரம் பூண்ட நீர் இப்படி பேசுவது தகாது என்று அவர் பதிலில் இகழ்ச்சியும் கலந்து நின்றது. துறவரம் தவம் இவற்றை பற்றி தர்க்கம் நம்மை பேராபத்தில் கொண்டுவிடும் என்றார் அடிகள். ஏன் என்று வினவினார் பிடர் தலையார். ராணி இந்திரவிழா விடுதியிலிருந்து வெளிவந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கில்லை என்பது தெரிந்தால் டைபீரியஸ் இந்த புகாரை சல்லடை போட்டு சலிப்பார் என்று அடிகள் சுட்டிக்காட்டினார். இதை கேட்டதால் இருமிடர் தொலையார் மிரண்டு விடுவார் என்றோ கவலை கொள்வார் என்றோ அடிகள் நினைத்திருந்தால் ஏமாந்தே போனார். அடிகளே, புகாரை என்ன? சோழ நாட்டையே சல்லடை போட்டு சலித்தாலும் டைபீரியஸ் ராணியை அல்ல, இங்குள்ள யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. புகார் கைவசப்பட்டு விட்டதாக எண்ணிக்கொண்டிருப்பது பகற்கனவு. இன்னும் 4 நாட்களில் நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது என்றும் கூறினார். அதற்கான காரணங்களையும் பூம்புகார் நகரத்தின் உண்மை நிலையையும் அவர் விவரிக்க விவரிக்க அடிகள் ஆச்சரியத்தில் மூழ்கினார். பிடர் தொலையாரின் விவரணத்தையும் ராணி கேட்டாள். கேட்டு அவள் ஆச்சரியப்படவில்லை, இகழ்ச்சி நகை புரிந்தாள். அந்த இகழ்ச்சி நகைக்கு காரணத்தை அறிய விரும்பிய பிடர் தொலையாரை நோக்கி ராணி ஒரு ரகசியத்தை கூறினாள். அதுவரை பெருமனம் கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தவரும் எதற்கும் அஞ்சாத திடமனம் படைத்தவருமான இருமிடர் தலையாரி ராணி சொன்ன ரகசியத்தை கேட்டதும் பெரும் திகில் கொண்டார். இது உண்மைதானா ராணி என்று அவர் கேள்வியில் மிதமிஞ்சிய கவலையும் கரைபுரண்டு ஓடியது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.